वने वृक्षान् पश्यन् दल फल भरान्न प्रसुषिषान् घनच्छायापन्न छन्नान् बहुल कल कूजद्विजगणान् भजन् गस्रे रात्रौ अवनितल तल्पैः एकशयनः मुनिर्न व्यामोहम् भजति गुरुदीक्षाक्षततमाः. ஜீவன் முக்தானந்த லஹரி இரண்டாவது ஸ்லோகம். பரத்பாதால் பண்ணினதான பிரகரணங்கள், ஒவ்வொரு பிரகரணமும் ஒரு தினசா இருக்கும். சிவானந்த லஹரி பக்தி பரமாக பார்த்தோம். இந்த ஜீவன் முக்தானந்த லஹரியில சாஸ்திரியமான ஜீவன் முக்தனுடைய நிலையை சொல்றதுக்காக வந்திருக்கு. ஜீவன் முக்தன் என்றால் இந்த ஜன்மாவில பிறந்து குருமுகமாக வேதாந்தங்களை வாசித்து மனனம் பண்ணி ததேக தீட்சையாக தியானம் பண்ணி அந்த புறம்பொருளை அறிந்தவர். நானே அந்த பொருள் பரம்பொருள் என்று அறிந்து அதற்கு பிறகு அவனுக்கு அஜ்ஞானம் போனதுனால அவன் இஷ்டமாக வாழ தொடங்கிவிட்டான். அவன் இஷ்டமாக வாழ தொடங்கினான்னா என்ன அர்த்தம்? கெட்ட வழியில போவாரோ மாட்டார். ஏன்னா வெகு பிறவிகள்ல நல்ல வழியிலேயே இருந்து வழக்கமானவர் எந்த வழிக்கும் போக மாட்டார். மனச தன் இஷ்டமா விட்டு விட்டாலேயானால் அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாத போனால், நியமனம் இல்லாத போனால் அது இஷ்டமா போக தொடங்கும். ஆனா வெகு நாளாக அதை நல்ல வழியிலேயே விட்டு விட்டு வழக்கப்படுத்தினால் அதுக்கு வேற வழி தெரியாது. அப்படி அந்த மனச நல்ல வழியிலேயே சில பிறவிகள் கொண்டு வந்தார். இப்ப அந்த மனசை விட்டாலும் அது வேற எங்கேயும் இந்த பக்கம் அந்த பக்கம் போக மாட்டேங்குது. அதோட மட்டும் இல்லாமல் உண்மையான ஒரு ஸ்வரூபம் எங்க இருக்கோ அதை பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு மற்ற பதார்த்தங்கள்லாம் பொய் என்று அறியிறது. எப்பொழுது பதார்த்தங்கள்லாம் பொய்னு தெரியறதோ, பொய்யான பதார்த்தங்கள்ல யாராவது ஈடுபடுவாளோ, எலுங்கல பார்த்து வெள்ளின்னு ஏமாந்தான், அதுக்கு ஓடுறான். எதுக்காக ஓடுறான்? அது வெள்ளியாக்கும், அதை நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும், நமக்கு காசு வரும், அதோட சௌக்கியமா இருக்கலாம் என்று யாரு கருதுகிறானோ அவன் அது பக்கம் போறான். அது வெள்ளி இல்ல வெள்ளி மாதிரி தோன்றது பொய் என்று தெரிந்தால் அது பக்கம் போவானோ? ஆத்துல டிவி போட்டிருக்கு, ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கா, ஒத்தர் ஒத்தர் குத்துட்டு அடிச்சுட்டு இருக்கா, நீங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டே காபி சாப்பிட்டு இருக்க. என்ன சுவாமி அவத்தான் அடிச்சுட்டு இருக்கானே, போய் அவளை அகற்ற வேண்டாமா? அவன் பலசாலியா இருக்கிறவன் பலஹீனனா இருக்கிறவன் அடிச்சு கொண்டு இருக்கானே, தப்ப இல்லையா அப்படின்னு ஏதாவது பண்றோ? பண்ணல. ஏண்டர் காணப்படுவது பொய்ங்கிற நிச்சயம் இருக்கிறதுனால அது உண்மையான இருந்தா நீங்க அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டு இது தேவை நம்ம மேல வந்துருமானுமா வம்படா இது அப்படின்னு. எப்ப நீங்க அது வேண்டாம் எப்படின்னு அது பொய்னு தீர்மானமா எடுத்தோ அதுல உங்களுக்கு ஒரு பிரவருத்தி வரலை. அதே மாதிரியே ஜீவன் முக்தனுக்கு இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான விஷயங்கள்ல அவனுக்கு பிரவருத்தி வரல. பிரவருத்தி வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணினேடையானால் அவருக்கு இதெல்லாம் பொய் என்று அறியப்பட்டது. அது எப்படி அவருக்கு மட்டும் பொய்யாகும், எனக்கு உண்மையா இருந்தால் அவருக்கு பொய் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கலாம். அந்த பொருள் ஒரு மாதிரி தான் இருக்கு, ஆனா சில பேர் உண்மைன்னு நினைக்கிறான், சில பேர் பொய்ன்னு நினைக்கிறான். இருக்கிற விஷயம் காணப்படுறது அவ்வளவுதான், அதுல தத்துவம் ஒண்ணும் இல்ல. இருந்த போதிலும் அத உண்மையை தெரிந்ததான ஜீவன் முக்தனானவன் இது நிலை இவ்வளவுதான், இது தோற்றம் அவ்வளவுதான், நிஜமாக அதுல பாரமார்த்திகமான சத்து ஒண்ணு இல்லை என்று அறிந்தார் அப்படி இருக்கார். நாம என்ன பண்றோம்? அது உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அதனால கவலைப்பட்டு இருக்கோம். இதுதான் ஜீவன் முக்தனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு மாறுபாடு. இப்ப அந்த ஜீவன் முக்தன் எப்படி இருக்கான் அப்படின்னு அந்தந்த நிலைய சொல்றேன். இப்ப பாப்போம். வனே விருட்சான் பத்யந்தல பல வரன்னம் ரசுசிகானு. வனே விருட்சான் பத்யம், இந்த ஜீவன் முக்தனா இருக்கிறவன் ஒரு நாளைக்கு என்ன பண்ண காட்டுக்குள்ள போனார். அவருக்கு இது வேணும் அது வேணும், இங்க இருக்கணும் அப்படி இருக்கணும், எனக்குடையதான ஒரு பாகுபாடு இல்ல. எங்க காலு போனா அங்க போற. நமக்கு தான் வசதியான வீட்டுல இருக்கணும், ஏசி ரூம்ல இருக்கணும், ஆனந்தமா சோபா இருக்கணும், இப்படிப்பட்டதான விவகாரங்கள் நாம அதை விரும்புறோம். அவர் இந்த சரீரத்தையே அவர் கணக்கிடல, அது பாடுக்கு அது போயிட்டே இருக்கட்டும், ஏதோ கொஞ்ச நாள் தோன்றது இந்த சரீரம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு அவர். ஆகையா சரீரத்துக்கே நான் எனக்கூடியதான ஒரு தீர்மானமோ ஒரு எண்ணமோ ஒரு பிராமுக்கியத்தையோ ஒரு இம்பார்ட்டன்ஸோ கொடுக்கல அவர். கொடுக்காததுனால அது போன வழியில போகட்ட முடியினர். இப்படி ஒரு நகரத்திலேயோ கிராமத்திலேயோ இருந்தா அதுக்கு வசதி இருக்கும், ஆனா அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டார். நமக்கு காட்டுக்குள்ள போனா பயம், எந்த பிராணி வருமோ, எந்த சிங்கம் புலி வருமோ, நம்மளை கொண்டுபிடுமோ, இல்ல பாம்புதல் இருக்குமோ, இப்படி எல்லாம் ஒரு கவலை. ஆனா அவருக்கு இத பத்தி கவலையே இல்லை. கவலையே இல்லாதனால்தான் பகவான் காப்பாத்துற பாருங்க, அரட்சிதம் பவதி தெய்வ ரட்சிதம். நீங்க அதை நான் காப்பாத்தணும் எனக்குடையதான எண்ணத்துல இல்லாமல் அப்படியே இருந்தா பகவான் எல்லாத்தையும் காப்பாத்துவார். நாமும் பாவம் காப்பாத்தணும், நாம தான் பத்திரமா பாத்துக்கணும், இந்த நமது அப்படின்னு பாத்துட்டே இருந்தேனால் என்னைக்காவது நீங்க ஏமாந்து போனா போயிடும். அதில் பகவான் எப்படி காப்பாத்துறாருங்கிற அபிப்பிராயத்துல அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டே இருக்காரு. அவருக்கு அந்த சரீரத்துல ஒரு விதமான ஒரு பிராமுக்கியத்தையோ ஒரு அபிப்பிராயமோ இல்ல, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. காட்டுல காட்டுல போகும்பொழுது பாக்கிறாராம் அவர், இந்த காட்டுல எப்படி இருக்கு, மரங்கள்லாம் அப்படியே இருக்கு, மரங்கள்லாம் பூத்து இருக்கு, பிஞ்சு விட்டு இருக்கு, சில மரங்கள்லாம் பழங்கள் இருக்கு, அப்படியே தொங்கிட்டு இருக்கு பழம், பழங்கள்னால அந்த மரமானது கீழே நோக்கி காஞ்சிருக்கு. ஞாபகம்னா மனுஷியனை தவிர நீதி உலகத்துல இருக்க எல்லா பொருள்களும் ஊர்ல நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்ங்கிற அபிப்பிராயத்துல இருக்கு. அது இவனுக்கு அவனுக்கு இல்ல, மரங்கள்லாம் அது பழுக்கிறது, ஒரு பழமாவது நான் சாப்பிடுறேன்னு எடுத்துக்கிறதா. மாமரம் இருக்கு, அது மாமரம் புட்பம் வந்ததுமே என்ன நல்ல வாசனை சார், அதுக்கப்புறம் மா வடு வந்ததுமே முதல்ல அத மொட்டை அடிச்சிடுறோம் மரத்தை, ஏன்னா மாமர வடு நம்ம சாப்பிடணும். அப்படியே கொஞ்ச நேரம் ஆனப்புறம் இந்த வடலாம் காய் வந்ததுன்னா அந்த மாங்காய் வச்சுண்டு அந்த ஊறுகாய் போடுறது, அது பண்றது, இது பண்றது. அதுக்கப்புறம் மாம்பழம், மாம்பழம் வந்ததுன்னா அப்படியே தொங்கிட்டு களையெல்லாம் கீழே தொங்கறது, அந்த அளவுக்கு வெயிட்டோட இருக்கு. ஏதாவது ஒரு பழம் நான் சாப்பிட்டுக்கிறேன், இது நான் தானே எங்கிட்ட இருந்தானே வந்தது அப்படின்னு ஒரு மரம் அது சாப்பிட்டுக்கிறதா இல்லையே. நிழலை கொடுக்கறது, காய கொடுக்கறது, பழத்தை கொடுக்கறது எல்லாம் யாருக்கு, ஜனங்களுக்கு தான். அத சும்மா இல்லாம சில பேர் கல்லெடுத்து அடிக்கிறான், அது ஏன்னா மேல இருக்கான் இவனால அதை பறிக்க முடியலையா, அதனால கல் எடுத்து அடிக்கிறான். கவலைப்படுறது இல்ல, ஏன் பலோ பரோபகாராய பலந்தி விருட்சா பரோபகாராய துகந்தி ஜாவஹா. பசுமாடு இருக்கு, அது பாலை கொடுக்கறது, இது என் பால் தானே, நான் கொஞ்சம் காஃபி போட்டு சாப்பிடுறேன்னு எந்த பசுமாட்டான்னு சொல்லி கேட்டு பாக்கலாம். அது எப்பவுமே சொல்லாது, அதனுடைய அபிப்பிராயம் என்ன, நாலு பேருக்கு கொடுக்கணும் அவ்வளவுதான், கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கணும், நீதி எதுக்கெல்லாம் நாலு பேர் எடுத்துட்டு போனா போகட்டும் அப்படின்னு இருக்கு. அதே போல பரோபகாராய வஹந்தி நத்யா, நதிகள்லாம் பாருங்க எத்தனை நதிகள், அது பாட்டுக்கு ஜலம் ஓடிண்டே இருக்கு. எப்பாவது ரெஸ்ட் எடுத்துக்கிறதா எந்த நதி ஆகும், அது பிறந்த கணத்துல இருந்து ஆரம்பிச்சு தான் சமுத்திரத்துல சேர்ற பரியந்தம் அது பாட்டுக்கு ஓடிண்டே இருக்கு. எத்தனை பேர் குளிக்கிறா, எத்தனை பேர் துணி துவைக்கிறா, எத்தனை பேர் அதுல உட்காந்து இது காரியங்கள்லாம் பண்றா, அந்த ஜலத்தை எடுத்துட்டு பயிர் செலவுக்கு உபயோகப்படுத்துறா, கிராமாந்தரத்தை அந்த ஜலத்தை கொண்டு போய் வீட்டுல குடிக்கிறதுக்காக எடுத்துன்னு போறா. ஆனா இந்த நதியாவது சொல்லுமா, என் ஜலத்தை எல்லாம் எடுத்துன்னு போறீரே, நீர் சௌக்கியமா இருப்பேடான்னு வையறதா. ஏன் யார எவ்வளவு கேட்டாலும் சின்ன குடத்துல எடுத்து போனாலும் சரி, பெரிய குடம் எடுத்துன்னு போனாலும் சரி, இல்ல நீங்க 1 HP மோட்டார் போட்டு அது வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் சரி, ஒண்ணுமே சொல்லாது. ஏன், எனக்கு மேல இருக்கிறதெல்லாம் ஜனங்களுக்கு. ஆனா இந்த பரோபகாரம் எனக்குடையது நிறைய பொருள்களுக்கு இருக்க மனிதனுக்கு தவிர, மனிதன் என்ன பண்றான், எல்லாம் எனக்கே வேணும்னு நினைக்கிறான். ஆனா சொல்றது மட்டும் நான் படித்தவன், நான் படித்தவன், நான் புத்தி உள்ளவன், நான் அறிவாளி, நான் எதையும் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறான். அதே சமயத்துல எல்லாமே எனக்கே வேணும்னு நினைக்கிறான். அது பார்க்கணும். இப்படிப்பட்டதான இந்த மனிதன் தனக்கு செல்ஃப் சென்டர்டு, எல்லாம் தனதாகவே தான் தான் சௌக்கியமா இருக்கணும் என்று நினைத்து கருதி இப்படியே இருக்கிற இந்த மனிதன் ஒரு நாளைக்கு உண்மையை அறிந்தான். ஏன் இவ்வுலகத்துல நாம எதை எடுத்துட்டு போனாலும் எதை அனுபவிச்சாலும் இங்க இருக்கிற பரியந்தம் தான் ஒரு பொருளை எடுத்துட்டு போக முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சதும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். எல்லோருக்கும் தெரியும், நீங்க ஏதாவது ஒரு பைசா எடுத்துட்டு போக முடியுமா இங்க இருந்து பரலோகத்துக்கு மரண சந்தர்ப்பத்துல? முடியாது. அதுக்கப்புறம் நீங்க சேர்த்து வச்ச காசை யார் எடுத்துன்னு போறான்னு உங்களுக்கு தெரியுமோ? தெரியும். நம்ம நினைக்கிறோம் நம்ம குழந்தைகளை அனுபவிப்பாங்க, அவ இது வேண்டான்னு தள்ளிப்படலாம், இல்ல அவளை ஏமாத்துட்டு வேற யாராவது எடுத்துட்டு போகலாம். யாரும் எதையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடியதான காசை இருக்கிற காலத்துல நீங்களும் அனுபவிக்காம மற்றவர்களும் ஏதோ பண்ணிட்டு இப்படி பண்றீங்க, எதுக்காக அவளை சேர்க்கணும் எனக்கூடியதான எண்ணம் வரணும். அந்த ஜீவன் முக்தனா இருக்கிறவன் பார்க்கிறானா, இவைகள் போய் இதை நான் எதையும் எடுத்துட்டு போக முடியாது. இருக்கிற பரியந்தம் நாலு பேருக்கு நல்லது பண்றதுதான் தேவை. அதே மாதிரி இந்த என்விரான்மெண்ட் சுற்றுப்புறம், அதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். பகவான் கொடுத்ததான காத்தை உபயோகப்படுத்துறோம், பகவான் கொடுத்ததான ஜலத்தை உபயோகப்படுத்துறோம், பகவான் கொடுத்ததான நெருப்பை உபயோகப்படுத்துறோம், பகவான் கொடுத்ததான நல்ல மரங்கள், நல்ல வாசனை, நல்ல காத்து இவைகள்லாம் உபயோகப்படுத்திக்கிறோம். ஆனா நான் என்ன கொடுத்தேன் சுற்றுப்புறத்துக்கு யோஜனை பண்ணி பாத்தீங்க? இன்னைக்குதான் என்விரான்மெண்டல் அப்படின்னு ஸ்டடிஸ் ஆரம்பிச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா நமக்கு பழைய நாள்லயே இருக்கு, மரத்தை வெட்டாது முதல்ல, விருட்சம் சிந்தியாது வேதம் சொல்றோம், மரத்தை வெட்டப்படாது. ஏதாவது அவசியம் வெட்டித்தான் ஆகணும், வீடு கட்டணும்னு அதே போல மூணு மரத்தை வைக்கணுமா? பலா மரம் இருக்கு வீட்டுக்கு நடுவுல வளர்ந்துருக்கு, அதை கட் பண்ணித்தான் ஆகணும், இல்லைன்னா வீடு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. என்ன பண்றதுன்னு அதை இங்க எடுத்துட்டு இன்னொரு இடத்துல மூணு மரத்தை வைக்கணும். ஏன்னா மரமானது உனக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கு மரம். இந்த கம்யூனிசம் சொல்றான் இல்லையா, இதெல்லாம் வேதத்துல இருந்தே வந்தது. உனக்கு மட்டும் உனது ஒன்றும் இல்லை, உலகம் முழுக்க ஜனங்களது, எல்லோருக்கும் சேர்ந்தது, அதை நானே எடுத்துக் கொள்ளணும் எனக்குடையதான அபிப்பிராயம் கூடாது. ஈசா வாக்கியமிதம் சர்வம் சித்தனம். பணம்ங்கிறது உனக்கு சேர்ந்ததா? அப்படி இல்ல, நீ எவ்வளவு வேணுமோ அவ்வளவு உபயோகித்துக்கோ. மீதி எல்லாம் நாலு பேருக்கு கொடுக்கணும். எவ்வளவு வந்தாலும் எங்காவது பெட்டியிலேயே இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட்லயே இருக்கணும், எங்க அக்கௌண்ட்லயே இருக்கணும், நான் தான் இருக்கணும். இப்படின்னு நினைச்சுண்டு இவன் கடைசியில என்ன ஆயிடுதுன்னா, ஒன்னுத்துக்கும் உபயோகம் இல்லாம ஆயிடுறான். ஆகையால் அப்படி இருக்கப்படாது. ஜீவன் முக்தன் என்ன, இந்த உண்மையை அறிந்தவன். ஆகையால் அவன் காட்டுக்கு காட்டுக்கு போனா சரீரத்தை பத்தி அவனுக்கு ஒரு விவகாரமும் இல்ல, காட்டுல போனா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கான். அந்த மரங்கள் எப்படி இருக்கு, பழுத்து காற்று இருக்கான், காற்று இருக்கு பழுத்து இருக்கு, அந்த பழங்களுடைய ஒரு பாரத்தினால் அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறது. அவனே விருட்சான்பே காட்டுல விருட்சான்பன் மரங்களை பார்த்து தல பல வர அன்னம் ரசுசிகான, இலைகள் என்ன பழங்கள் என்ன இவைகளோட வர அன்னம் ரசுசிகான, இதனால நம்ரம் நம்மரமான குனிஞ்சு இருக்கு, தலை குனிஞ்சு நிக்கிறது. எப்ப தலை நிமிர்ந்து நின்னாதான் கர்வம்னு அர்த்தம். தலை குனிஞ்சு இருந்தா அவன் வந்து வினயத்தோட இருக்கான். அந்த மரங்களும் வினயத்தோட இருக்கு, என்ன பழுத்து இருக்கு. மனுஷனும் பழுத்தா வினயம் வரும், பழுக்காம இருக்கிற பரியம் தான் அவன் என்னடான்னா எனக்கும் சமானம் உண்டான்னு ஆரம்பிப்பான். அவனுக்கு அந்த அறிவு முதிர்ச்சி ஏற்படணும், முடிஞ்ச வரைக்கும் நாலு பேருக்கு நான் சகாயம் பண்ணணும் எனக்குடையதான எண்ணம் வரணும். இந்த எண்ணம் வந்த மரங்களை பார்த்தான். கனச்சாயான் பகுள கல துபூஜத்ரி ஜகனானு கனச்சாயா சன்னானு, கனச்சாயா அடர்த்தியான ஒரு நிழல். மரம் பாருங்க வெயில் எல்லாம் தான் வாங்கிடுறது, கீழே இருக்கிறவளுக்கு நிழலை கொடுக்கறது, நிழலை கொடுக்கறது சுவாமி. அந்த நிழல் தானும் நிழல்ல இருந்து நீதி பேருக்கு நிழலை கொடுக்கறதா? நீங்க என்ன நினைச்சது, நம்ம அதுல ஆகாரம் இருக்கு, நம்ம சாப்பிட்டோம், மிச்சம் இன்னொருத்தர கொடுத்தோம், அதுவே கொடுக்கறது இல்ல. ஆனா மரம் எப்படின்னா அது தான் வெயில்ல நிக்கிறது, வெயில் முழுக்க தான் வாங்கிக்கிறது, ஆனா நிழல் மட்டும் மற்றவர்களுக்கு. அந்த நிழல் எப்படி கொடுக்கறது, சிறிதறியும் வெயிலே இல்லாமல் முழுமையாக. ஏன்னா அந்த இலைகள்லாம் அடர்த்தியா இருக்கு, அடர்த்தியாக இருக்கக்கூடியதான அந்த இலைகள்னால முழு நிழல பூமியில இருக்கிற மனுஷியால கொடுக்கறது. கனச்சாயாவன் சன்னானு பகுள கல கூஜத்ஜகணானு பகுள கல கூஜத். அந்த மரங்கள்ல இருக்கக்கூடியதான பட்சிகள், குருவிகள், கிளிகள், குயில்கள் எத்தனை இருக்கு அந்த காட்டுல போனா தெரியும். இங்க கூட காலமே எழுந்து ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்து ஒரு நாள் அப்படியே வெளியில வந்து பாருங்க, அந்த மரங்கள்ல பட்சிகள் அது என்னமோ பேசுகிறது, பிச்சுக்கிட்டு பேசிக்கிறது, விடாம பேசறது, அது என்ன பேசறதோ தெரியல. விவகாரம் முழுக்க கரெக்டா அந்த சூரியோதயமா எடுத்து வெளிச்சம் வந்துருதுன்னா பறக்க ஓடி போயிடுது, ஒண்ணுமே கிடையாது. இங்க அந்த காலமே அஞ்சு மணில இருந்து அந்த ஆறு மணி சூரியோதயம் வரைக்கும் அந்த பட்சிகள் எல்லாம் கத்துறது பார்த்தா அந்த கலத்து, அது இனிமையான காதல கேட்கறதுக்கு வசதியா இருக்கு. இது பாக்கலாம், நம்ம வந்து எதையோ கேக்குறோம், கெட்ட வார்த்தைகள்லாம் கேக்குறோம், சண்டை போட்டுக்கிறது கேக்குறோம், அந்த பட்சிகளுடைய வார்த்தை இருக்கு பார்த்தா அது நிஜமாக மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கலப்பூஜது திஜகணானு, திஜகணானு பட்சிகள், திஜங்கள்னா என்ன, ரெட்ட பிறவை உள்ளன. முதல்ல பிறக்கிறப்ப முட்டையா பிறந்தது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனப்புறம் முட்டை உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்தது. சோ ரெண்டு பிறவியா அதுக்கு பட்சிகளுக்கெல்லாம் திஜகணானு. அவைகள்லாம் என்ன பண்ணிட்டு மரங்களுக்குள்ள இருக்கு, அந்த மரத்துல கிளைகள்ல அது கூண்ட கட்டிட்டு இருக்கு, அத கூட கட்டி விட்டு அடுத்த காலமே ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிடுது. எங்க போறதோ அது நமக்கு என்ன தெரியும், அதான் போயிட்டு எங்கே போய் ஆகாரத்துக்காக சுத்திண்டு சுத்திண்டு வருது. சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சே கால் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், வேகமா ஓடி விடுறது. அதுக்கு என்ன ரூட்டு, எந்த வழி, ஒன் வே டிராபிக்கா இல்லையா, ஒன்னும் தெரியாதுன்னு அது பாட்டுக்கு போறது, அது பாட்டுக்கு வருது. கரெக்டா அந்த ஆறு மணி ஆயிடுதுன்னு அந்த இடத்துக்கு வந்துடும், வந்துவிட்டா ஆனந்தமா தூங்குறது. மழை நாள் வந்தாலும் சரி அது ஓடி வந்துடும் அந்த சமயத்துல. அதுக்கு தெரியும் எந்த மரம் எங்க வச்சிருக்கோம், நம்ம வீடு அது எப்படி, நீங்க எப்படி கரெக்டா வெளியில போனா அது கரெக்டா தெரிஞ்சுட்டு அந்த தெருவில் வந்து அந்த வீட்டுக்குள்ள பூந்துன்னு உங்க வீட்டுக்குள்ள எப்படி போறீங்களோ, இதை விட அது ரொம்ப விசேஷம். கரெக்டா வந்து வந்துட்டு அப்படி அங்க போயிருது, ஓடி காலம்புற எழுந்ததுமே ஓடுறது இல்லையா, அந்த ஓடி தன்னுடைய காரியத்தை பண்றது. காரியம் டிசிப்ளின் தான் இருட்டுக்குள்ள வந்துடணும். இப்ப நமக்கு டிசிப்ளினே போயிடுது. உத்தியோகத்துக்கு போனா ராத்திரி பத்தா பன்னெண்டா இல்ல அடுத்த நாள் ராத்திரி வரணும், இப்படின்னா எடுத்த விவகாரம் முழுக்க. ஒரு சமயத்துக்கு போனோமா அந்த சமயத்துக்கு வந்தோமாங்கிறது உத்தியோகத்திலயும் இல்ல, அந்த உத்தியோகத்துல வைத்துக் கொண்டிருக்கதான அந்த மனுஷாளுக்கும் இல்ல. ஏன்னா இவன் நான் ஆறு மணிக்கு மேல வச்சுட்டு இருக்கேன், வீட்டுல போய் குழந்தை பதங்களை பாத்துக்க வேண்டாமான்னு அவளுக்கும் இல்ல இவளுக்கும் இல்ல. எவ்வளவு கடைச்சா போறோம், இருக்கிற காலத்துல இன்னைக்கே சம்பாதிச்சு விடுவோம், நாளை காலமே உயிரோட இருப்பான்னு யாரு கண்டா. இவ்வளவு சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம். அந்தியஸ்வாசா திமய மதவா உபாந்தியாஸ்வசந்தியா, யாருக்காவது இது கடைக்கு மூச்சு இல்ல அப்படிங்கிற என் நிச்சயம் உண்டா, இருக்கலாம், நாளைக்கும் இருக்கலாம். பாரதத்துல தர்மராஜாவ யக்ஷன் கேள்வி கேட்டான், உலகத்துல நிஜமான ஆச்சரியம் ஏதுன்னா யக்ஷங்கிறவர் ஒருத்தர் தீர்த்தம் ரொம்ப தாகமா இருந்தது, தாகத்துக்காக தீர்த்தத்தை கொண்டு வான்னு சகதேவர் அனுப்பிச்சார். இருக்கிறதுலயும் சின்ன குழந்தை அவர் தானே, அவர் அனுப்பிச்சார். போனவர் வரவே இல்லை, அப்புறம் நகுலன் அனுப்பிச்சார், அவரும் போனார் வரல, அர்ஜுனன் அனுப்பிச்சார், போனார் வரல, கடைசியில் பீமன் அனுப்பிச்சார், போனா வரல, யாரும் போனவா யாரும் தீர்த்தம் சேர்ந்து அங்கேயே ஆனந்தமா இருக்கா போல இருக்கு, திரும்பி வர மாட்டேங்கிறோம். கடைசியில தானே போனார். போனா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நதி கரையில நாலு பேரும் கீழ் விழுந்திருக்காங்க மைக்கத்தோட. சரி என்னதா ஆச்சு, அவளுக்கு தீர்த்தத்தை எடுத்து அவளுக்கு முகத்துல தெளிச்சு அவளுக்கு தீர்த்தத்தை கொடுத்து நம்ம சாப்பிடுவோம்னு கிட்ட போற. போறப்ப இங்க இருந்து ஆகாசத்தான் ஒரு சத்தம் வந்தது, தீர்த்தத்தை தொடாத, தொட்டா நீயும் விழுந்துருவ அப்படிங்கிறது. யாரப்பா நீ அப்படிங்கிற, யாரப்பா நீ அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் தான் யட்சன், நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னா நீ உயிரோட இருப்பாய், பதில் சொல்லணும் அப்படிங்கிறார். சரி கேள, எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். அப்ப அவர் கேட்ட சில கேள்விகள்ல ஒரு கேள்வி, உலகத்துல எது ஆச்சரியமானது அப்படின்னாரு. கிராமாந்தரத்துல திண்ணையில கால நீட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், ரோட்ல ஒரு பிராணம் போனவன அந்த பிணத்தை நாலு பேர் தூக்கிட்டு போறான், இவன் அதை பார்த்துட்டே இருக்கான், பார்த்துட்டே நான் சாஸ்வதமா இருக்க போறேன் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்கான். என்ன சுவாமி, நேற்று வரைக்கும் சௌக்கியமா இருந்தார், இன்னைக்கு எடுத்துன்னு போறாரே, நாமும் அப்படித்தானேங்கிற எண்ணம் வராதான், நம்ம மட்டும் பர்மனண்டா இருப்போம், இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுட்டு இருப்போம் அப்படிங்கிறார். இன்சூரன்ஸ்கான பிராணம் ஏன் கொடுக்க போறான், போனா இருக்கிற வாழ்க்கை ஏதோ காசு கொடுப்போம், அதுதான் 1000 தானே அலக்க வச்சு. ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்ம சாஸ்வதம் நினைக்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் ஆச்சரியம். ஆச்சரியம் இது, எல்லோரும் போயிட்டு இருக்கிறத பார்த்து கொண்டு இருந்த போதிலும் நான் மட்டும் சாஸ்வதமா இருக்கும் நினைக்கிறோம் பாத்தீங்களா, இது ஆச்சரியம். அப்படி உலகத்துல இருக்கக்கூடியதான இந்த மனிதர்கள்லாம் இப்படி இருக்கான், இதெல்லாம் பாக்கறானா பகவானுடைய விசித்திரம் இப்படி இருக்கேன்னு. என்ன பண்றாரு, ராத்திரி வேளையில அங்கேயே இருக்க, நாம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஓடி வந்துருவோம், அந்த இடத்துல இருக்கப்படாது, ஒண்டியா இருக்கும், ஜனங்கள் இருந்தாதான் நமக்கு பத்திரம் அப்படின்னு நினைச்சோம், டவுனுக்கு ஓடி வந்துடுறோம், கிராமத்துக்கு வந்துடுறோம், ராத்திரி வேளையில காட்டுல இருக்க மாட்டோம். ஆனா இவர் பாட்டுக்கு அங்கே இருக்கார், எப்படி கும் இருட்டுன்னு. இந்த இருட்ட பாக்கணும்னா நீங்க மெட்ராஸ் விட்டு போகணும். மெட்ராஸ்ல எப்ப போனாலும் எங்க பார்த்தாலும் ஒரே டியூப் லைட்டா இருக்கு, அவ்வளவு ஒளி. அதனாலதான் கண்ணுக்கு ரொம்ப கெடுதல், கண்ணுக்கு என்ன ரொம்ப ஒளி ஜாஸ்தியா இருந்தே பழகிடுது கண்ணு. கிராமாந்தரத்துல போனேன்னா ராத்திரி வேளையில கிரசின் லைட் தான் இருக்கும், இல்ல குத்து விளக்கு இருக்கும், எங்க பார்த்தாலும் கார் இருட்டு. அதெல்லாம் கிரசன் உபயோகப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு 7-7.5 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவான், முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிருவான். ஏண்டா நாரு அதிகமே முடிச்சுன்றதா, அதிக தீபம் வேணும், தீபம் வேணும், கிரசன் வேணும், இல்ல குத்து விளக்க எண்ணெய் வேணும், விலை வைக்கிறது அவ்வளவுதான். காலமே 5.5 மணிக்கு எழுந்துருவான். நாம என்ன பண்றோம், ராத்திரி 2 மணி வரைக்கும் டிவி பாக்கிறோம், எங்க பார்த்தாலும் ஒரே வெளிச்சம் தான். இதனாலதான் மனுஷனுடைய ஹெல்த் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். அந்த கும் இருட்டு பார்க்கல, அதான் அடிக்கிறா போல இருக்கும் இருட்டு, எங்க போனாலும் ஒண்ணுமே தெரியாது. அதுலயும் காட்டுல யார் லைட் போட போறான், எங்கேயுமே தீபத்துக்கு பிரசக்தியே இல்ல. அப்படி இருட்டுன்னு அர்த்தம். ராத்திரவு அவனை தல தல்பை கசையனா, எங்க சார் படுத்துட்டு இருக்கான், பூமியில படுத்துட்டு இருக்காரு, போட்டுக்கிறதுக்கு ஏதாவது பெட் உண்டா, துணி உண்டா, ஒண்ணுமே கிடையாது. அவனி தல தல் பை கசையனா, அவனி தலம் பூமியில படுத்து சுவாமி அவர். ஏன் அது பாடுகள் அந்த சரீரம் இருக்க, அவ்வளவுதான், என்னுடைய மனசு பரமாத்மா நடத்துல இருக்க, சரீரத்துல இருக்க கேர் பண்ணல. முனிவியாமோகம் பஜதி, இப்படி இருந்த போதிலும் அந்த முனியானவர் கவலைப்படல சார், வியாமோகத்தை அடையல, மோகத்தை அடையல. நமக்கு வியாமோகம்னு தெரியல, மோகம்னா தெரியுது. மோகம்னா என்ன, எங்க சுகம் இல்லையோ அங்க சுகமும் என்று கருதுறது மோகம். காசுல சுகம் இல்ல, ஆனா காசுல சுகம். அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத் சுகலே சத்யம். காசு காசுன்னு அறையறானே, காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ, காசுக்கு பின்னால ஓடினேன்னா காசு அதை மட்டும்தான் ஓடிண்டே இருக்கு. காது பண்ணனும், காது பண்ணனும், வாழ்நாள் முழுக்க கட்டப்பட்டுட்டே இருக்கான், இவனுக்கு ஒண்ணும் சேர மாட்டேங்கிறது, வந்ததெல்லாம் செலவாயிடுறது. இந்த காசு இருக்க அப்படிப்பட்டது, அதை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஏதோ விதமா சம்பாதிச்சுட்டேன்னா அதை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். எந்த கம்பெனியில போடுறது, எங்க போடுறது, எப்படி போடுறது, பேங்க்ல போட்டா அவன் வேற சொல்றான், ஜூன் மாசத்துக்குள்ள பழைய நோட்டெல்லாம் மாத்திவிடுங்கோ, அந்த நோட்டு பின்னால இயர் ஆஃப் பிரிண்டிங் இருக்கா இல்லையா பாருங்கோ, இல்லேன்னா ஜூன் மாசத்துக்குள்ள மாத்தி பண்ணும், இல்லேன்னா அது செல்லாத இருந்துவேன். அதுக்கப்புறம் ஒரு நோட்டு மாத்துறதுக்கு நீங்க விசா ஐடென்டிட்டி கார்டு எல்லாம் கொண்டு போகணுமா, எப்படி பண்ணினது தப்பு, அவர் ஒழுங்கா பிரிண்ட் பண்ணாம. இப்ப விவகாரம் என்னன்னா, உங்க கையில இருக்கிற காசு எல்லாம் மாத்துங்க, ஒவ்வொருத்தரும் யாராவது காசு கொடுக்க இதெல்லாம் பாத்துட்டே இருந்தா குதுக்கு கொடுக்கவே மாட்டான். ஏதோ அவன் காசு கொடுக்கறான் உனக்கு. நீங்க இப்படி மேலும் கீழும் பாத்தீங்கன்னா இனிமே உனக்கு காசு கிடையாதுங்க. என்ன பண்றது பாருங்க, காசு வந்ததுன்னா அதை காப்பாத்துறது கஷ்டம். கடைசியில் என்னடா, காசு செலவாகி போகும் பொழுது ஐயோ செலவாகிறதுன்னு கவலையோடய இருக்கான் சார். சந்தோஷமா யாராவது செலவு பண்றானா? இவ்வளவு காசு கொடுக்க வேண்டியதுக்கே என்ன, வரும்பொழுதும் கஷ்டம், அதை காப்பாத்துறதும் கஷ்டம், அழியறதும் கஷ்டம். ஆனா அந்த காசு நடத்துல மனுஷனுக்கு மோகம் போகல. இதான் மோகம். எங்க சுகம் இல்லையோ அது சுகம் இந்த கருகின்ற அது பின்னால ஓடிட்டு இருக்கான் பாத்தீங்களா. இதுதான் அர்த்தம் அனர்த்தம் பாவைய நித்தியம் நாஸ்தி ததஸ்துத லேசஸ்தத்யம். சிறிதளவுக்கு கூட அதுல சுகம் இல்ல, இருந்தாலும் மனுஷன் அதுக்கு பின்னாலேயே ஓடிட்டு இருக்கா. அப்படி அந்த காசோ அவைகள்லாம் இல்லாம மோகத்தை அடையல. பரம்பொருள் ஒண்ணுதான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் நான் நாலு பேருக்கு சகாயம் பண்ணி கொண்டே இருப்பேன் அப்படின்னு நினைச்சின்றவர் முன் என்ன வியாமோகம் பஜதி. இப்படி ஒரு வியாமோகமே இல்லாம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. காட்டல போனாலும் எதுக்கும் பயப்படாம இருக்காரு. தனக்கென்றதான பொருள் ஒன்றும் வைத்துக் கொள்ளாமல் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் சகாயம் பண்ணணும்னு சித்தமா இருக்காரு. எப்படிப்பட்டதான பதார்த்தம் வந்தாலும் அதுல வியாமோகத்தை அடையாமல் இருக்காரு. அதுக்கு காரணம் என்ன, குரு தீட்சாட்சதமா. அந்த ஆசான இடத்துல இருந்து உண்மை அடைஞ்சார். அவருடைய பார்வை இவன் மேல விழுந்தது. குரு தீட்சா, அந்த குருவனுடைய தீட்சா, குரு தீட்சான வீட்சா பார்க்கிறது. அந்த மகான்களுடைய பார்வைக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. மகான்கள் பார்த்தாலேயானால் நம்ம மனசுல இருக்கக்கூடியதான விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அத்தனையும் சேர்த்து வச்சுக்கணும், நான் மட்டும் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கே அதெல்லாம் போயிடும். எத்தனை சித்தர்கள் 63 பார்த்துட்டு இருக்க, ஒவ்வொரு சித்தருடைய வாழ்க்கையும் பார்க்கலமா? அவருக்கு அது வேணும் இது வேணும் நினைச்சாரு, ஒன்னும் வேண்டாம் சிவன்தான் வேணும் அப்படின்னு நினைச்சுட்டு எவ்வளவு கவலைப்பட்டு இருக்காரு, எத்தனை இது பண்ணிருக்காரு. அப்படி அந்த மகான்களுடைய ஒரு பார்வை நம்ம மேல விழுந்தாலே போதும். அதே போல குரு தீட்சா, அந்த குரு கொடுத்ததான அந்த தீட்சை, அவர் அந்த அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கண்ணால பார்த்து அந்த மந்திரத்தை உங்களுக்கு உபதேசம் பண்ணினாரு பாருங்க. அதனால உள்ள இருக்கிற இருட்டெல்லாம் போயிடுது. குரு தீட்சாட்சதமா, அந்த குரு பண்ணினான தீட்சையினால உள்ள இருக்கக்கூடியதான இருட்டெல்லாம் போயிடுது. இப்ப என்ன ஆயிடுது, அவர் பாட்டுக்கு அந்த உண்மையானது சூரியனுடைய ஒளி மாதிரி பிரகாசிக்க தொடங்கிட்டு ஆனந்தமா இருக்கார். இது அந்த ஜீவன் முக்தனுடைய ஒரு சரித்திரம். எப்படி பழகிறார் ஜீவன் முக்தன், இது வேணும் அது வேணும். நம்ம அப்படி தனியா ஆனந்தமா இருந்து பார்த்தோமா ஒரு நாளைக்காவது? எப்ப பார்த்தாலும் அது வேணும் இது வேணும், இவாளுக்கு பதில் சொல்லணும் அவளுக்கு பதில் சொல்லணும், அவ ஏதா கேட்பாளோ நம்ம இப்படி இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி இருக்கணும், இங்க இருக்கணும், அங்க போகப்படாது, எத்தான கண்டிஷன்ஸ் நாமே வச்சுட்டு இருக்கோம். தலையை இப்படி வாரிக்கணும் அப்படி வாரிக்கப்படாது, எத்தனை கண்டிஷன்ஸ், இத்தனையும் வச்சிருந்த கடைசியில யாருக்கும் திருப்தி இல்ல. இத்தனையும் பார்த்தோம், என்ன சார் டிரஸ் இப்படி போட்டிருக்கேங்கிறவன் ஒருத்தனுக்கு பிடிச்சா இன்னொருத்தனுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. உலகத்தில் இருக்கிற மனுஷியாலெல்லாம் ஒரு மாதிரி இருக்க, நம்ம ஒன்னும் பண்றது இல்ல. நம்மள கண்டா யாருக்கும் பிடிக்கலங்கிறது உண்மை. ஆனா எல்லோருக்கும் பிடிக்கணும்னு இவன் நினைச்சுட்டு இருக்கான். இத பத்தி கேரே பண்ணாம இருந்தானே அந்த ஜீவன் முக்தன். அவனை பார்த்து நினைக்கிற காரணம் என்ன, அந்த குருநாதனுடைய தீட்சை, அவருடைய ஒரு பார்வை. அதனால அவருக்கு எல்லாத்துலயும் பற்றுதலே போயிடுது. பற்றுதல் இல்லாம இருக்கக்கூடியதான்னு பகுள கல கூஜத்ஜகணானு பஜன்கத்ரே கருட்டுல ராத்திரோ ராத்திரியில அவனிதல கல்பைகதயனஹ. அவனின பூமி, அவனிதலம் பூதலம், பூதலயத்தையே படுக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறவர் முனிஹி நவ்யாமோகம் பஜதி. இப்படிப்பட்டதான முனிவரான ஜீவன் முக்தரானவர் நவ்யாமோகம் பஜதி, ஒரு நாளும் ஒரு விதமான மோகத்தையும் அடையறதில்லை. காரணம் என்ன, குரு தீட்சாட்சதமா, அந்த குருனுடைய தீட்சை அடைஞ்சவர். அதனால உள்ளிருட்டு போயிடுது. கதாசித் பிராசாதே கதாசித் சௌதேஷனாம் கதா காலே சைலே கூஜேஷு சரிதாம்
குட்டீரே தாந்தானாம் முனிஜனவரணாமதிவசன் முனிர் நவ்யாமோகம் பஜதி குரு தீட்சாட்சதமாக கதாசித் பிராசாதே.
அப்படியே போயிட்டு இருக்கார் ஞானி. ஞானிகள் போயிட்டே இருந்தா எல்லோரும் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பார். நமஸ்காரம் பண்ணினா நல்லது. மகான்களுக்கு நமஸ்காரம் பண்ணினா நமக்குள்ள இருக்கக்கூடியதான பாபங்கள்லாம் போயிடும். பாபம் உள்ளூர இதயத்துக்குள்ள இருக்கு. அந்த பாபமானது எப்படி இருக்கு, எங்க இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் பாபம் இருக்கு. ஆனா அந்த பாபமானது போறதுக்கு வழி என்ன, புண்ணியம் பண்ணணும். புண்ணியம் பண்ணினா பாபம் போகும். ஜலம் காலமே எழுந்து குளிக்கிறதுக்காக போனேன் பாத்திரம்ல வெந்நீர் ரொம்ப சூடா வருது, என்ன பண்ண போறேன்? அது சூடு தனியிற பரியந்தம் அப்படியே காத்துட்டு இருக்க போறேட. அப்ப நீங்க ஒருத்தான் பாத்ரூம்ல இருக்கணும், வேற யாரும் இருக்க முடியாது. அது தனியிற அதிகம் காத்துட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன பண்றேன், கொஞ்சம் பச்சை ஜலத்தை அதோட விடுறேன். பச்சை ஜலம் விட்டுன்னா உஷ்ணமானது குறையிறது. அதே விதமாகத்தான் பாபம் உள்ள இருக்கமையானால் அந்த பாபம் போறதுக்கு என்ன பண்ணணும்னா புண்ணிய செயலை பண்ணணும். புண்ணிய செயல் யாருன்னா பகவான சிவனடியார்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும், வணங்கணும். அந்த மகான்களுக்கு வணங்கினோமையானால் மகான்களுக்கு வணங்கல, மகான்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடியதான பரம்பொருளுக்கு வணங்கின்றது. அதனால்தான் அவர் சின்ன வயசா இருந்த போதிலும் அறிவுள்ளவரா இருந்தால் அவர் உயர்ந்தவர், வேதங்களை வாசிச்சா உயர்ந்தவர், நன்னடத்தையில இருந்தால் உயர்ந்தவர், பத்து பேருக்கு நல்லது பண்ணி கொண்டே இருந்தாரே ஆனால் உயர்ந்தவர், இது வேணும் அது வேணும் என்று எதிர்பாராமல் செயல்களை பண்ணி கொண்டிருந்தார்னா அவர் உயர்ந்தவர், இனிமையாக பேசிக் கொண்டிருந்தாரே ஆனால் உயர்ந்தவர், நல்வார்த்தைகளையே சொல்லிக் கொண்டிருந்தால் உயர்ந்தவர். அப்படி இருக்கக்கூடியதான அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணின பிறகு என்ன பண்றார், எங்க ஆத்துக்கு வாங்குவோம்னு கூப்பிடுறார். இது ராஜாக்களும் இப்படித்தான். அவள் எப்படி இருக்காங்கிறது சாதாரணமா தெரியாமலேயே பண்ணுவா. சில சமயத்துல என்ன ஆகும்னா அவளுக்கு ஏதாவது அபகாரம் பண்ணின போதிலும் அவளை கண்டு நடுங்குவா. சதாசிவ பிரம்மேந்திரர்னு ஒருத்தர், அவர் ஜீவன் முக்தரானார். அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். உடம்புல வேஷ்டிய வஸ்திரம் ஒண்ணும் கிடையாது. அவர் உடம்ப நினைக்கவே இல்லை. என்னைக்கு அவந்து போச்சோ தெரியல, அதை கட்டிக்கணும்னே தோணலை அவருக்கு. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். அப்ப என்ன சொன்னார், துலுக்க ராஜா எதிர்க்க வரான். பார்த்தாரா, இது என்னடாது, ராஜா வரும் பொழுது ராஜாவுக்கு எதிர்க்க இப்படி வஸ்திரத்தோட வஸ்திரம் இல்லாம வந்துட்டு இருக்காரேன்னு கோபம் வந்தது. கையில வாள் வச்சுட்டு இருந்தான், வாழை எடுத்தான், ஒரு அடி போட்டான், கை தனியா ரெண்டா விழுந்தது. சதாசிவ பிரம்மேந்திரருடைய கையே அருந்து கீழே வந்துருது. விழுந்து பொழுது ரத்தம் கொட்டின்றே இருக்க இவர் ஒண்ணும் பாடவே பேசவே இல்லை. ஒரு சின்ன முள்ளு குத்தினா காத்து மூச்சுன்னு கத்துறால, கத்தியால கை வெட்டப்பட்டது கவனிக்கவே இல்லை அவர். அப்ப அந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இல்லை. ரமண பகவானுக்கு கையில டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ற, ஒரு இது மயக்க மருந்து ஒன்னும் கொடுக்கல. அவர் பாட்டுக்கு அப்படியே வெறும் கை அசைக்காம வச்சுட்டு இருக்காரு. என்னடா, அதை பத்தி கவனமே இல்லைங்கிற எடுத்து இவ்வளவு டியூமர் இருந்தது உங்க கையில அப்படின்னு காமிக்கிறார். அது ஒரு சிவலிங்கம் தானேங்கிற. என்ன பண்றது, வர நம்மெல்லாம் கத்து கிட்ட வரதுக்கு முன்னாலேயே கத்தி விடுவான். டாக்டர் பாருங்க, ஊசி குத்துறேங்கிறதுக்காக ஊசி இன்ஜெக்ஷன் கையில வச்சுக்கிட்டு குழந்தை அழ ஆரம்பிச்சிருது. ஓன்னு அழறோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை தலையை அந்த பக்கம் இழுத்து திருப்பி அது குத்தின பிறகு ஆயிடுத்துங்கிறான். விவகாரம் என்னடா சார், அவரே தெரியாமலேயே வலி இல்லாம தான் குச்சுட்டு இருக்காரு. ஆனா வலிக்குமோ நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்கான் அப்படி கத்துற. ஆனா விவகாரம் என்னடா, இப்படி ஆனாலும் ஆகல. அந்த சதாசிவ பிரம்மேந்திரர் கை கீழே விழுந்துருத்து அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காராம். எப்படி இருக்கும், அவர் பார்த்தார் காத்து மூச்சுன்னு கத்துவார் அழுவார் அப்படின்னு நினைச்சவர். அவர் பாட்டுக்கு அந்த பாட்டு பாடிண்டே பாட பிரம்மணி சஞ்சாரதய மனசான்னு பாடிண்டே இருக்காரு. அப்படியே பாடிண்டே இருக்காரு பாட்டுக்கு. என்னடா இது, கத்தியால கைய வெட்டினாலும் பாட்டம் இருந்தாம இருந்துட்டு இருக்காரு. இந்த மனுஷனா இல்ல ரோபோவா ஒண்ணு தெரியலையே அப்படின்னு பாதம் திரும்பி பாக்கற. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். ஓஹோ, இப்படி இருந்தாரே, ரொம்ப பெரியவரா இருக்கணும். குதிரை இருந்து கீழே இறங்கினார், வந்தார், நமஸ்காரம் பண்ணினார். யார் நீங்க, அவர் ஒண்ணும் கவனிக்கவே இல்லை. அப்படியே நிறுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அர்த்தம் கேட்கிறார். அப்புறம் சொல்றாரு, என்ன ஆச்சு, என்ன ஆச்சா போங்க, நம்ம கையை நான் வெட்டி விட்டேனே, தெரியாம தப்பு பண்ணினேனே, என்ன கமிச்சுக்கணும், என்ன நீங்க ரொம்ப பெரியவாள் மாதிரி இருக்கே, எனக்கு ஏதாவது அபசாரம் வந்துட போறது. அவர் பார்த்தார், ஓஹோ அப்படியா, கை வச்சிட்டீங்க, என்ன பண்ணார், அந்த கையை எடுத்து அந்த பழைய இடத்திலேயே அதோட சேர்த்து விடுனர். அது சொன்னா அந்த கையை கொண்டு வந்து தானே கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்த்து வச்சாரா, கரெக்டா உன்னோட ஒட்டின் எடுத்து அவர் பாட்ட கை மடக்கிட்டு போயிட்டே இருக்க. இப்படி ஆத்மா டாக்டர் எல்லாம் வந்து ஆபரேஷன் பண்ணி அதுல பிளேட்டை வச்சு மீன் கீழே தைச்சு ஒரு மாசம் அப்புறம் தையல பிரிச்சு அதுக்கப்புறம் அந்த டாக்டருக்கு எவ்வளவு பீஸோ அதுக்கு ரெண்டு மடங்கு பீஸ் பிசியோதெரபிஸ்ட் அவன் கைய ஆட்டி வரைஞ்சி மனைச்சு அது விவகாரம் என்னடா, அன்னைக்கு ஒரு வலி இன்னைக்கு அதிகமான வலி சுவாமி, காசை கொடுத்து வலிய வாங்கிக்கிறோம் விவகாரம் ரொம்ப சிரமம். இந்த சரீரத்துக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா அது ரொம்ப சிரமம் பழைய நாள். அதுக்கப்புறமும் எல்லா ஆனவரும் பழைய மாதிரி வரல, அந்த பகவான் வச்ச மாதிரி வரவே இல்லைன்னு கேட்டா 60% வரும், 20% வரும், இதுக்கு ஆபரேஷன் பண்ணிரு, அவளைத்தான் பண்ண முடியும், வேற வழி இல்ல விவகாரம் முழுக்க. ஆனா என்ன ஒண்ணுமே கிடையாது, வேற இருந்தா சேர்த்துட்டா கரெக்டா போயிடுது அதே மாதிரி, என்ன ஆச்சுன்னு அப்படி அப்படி. அதுக்கப்புறம் அவர் அழைச்சு போய் எங்க வீட்டுக்கு வாங்கினார், உங்க வீடு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அவர் பாட்டுக்கு போயிட்டார். சில பேர் கூப்பிட்டா அந்த வீட்டுக்கு போவாளாம், ஆனா என்ன ஏதோ கூப்பிட்டா போனா அவ்வளவுதான், அவளுக்கு ஒரு பற்றது இல்ல. கதை பிராசாதே ராஜாக்கள் போட்டா அந்த ராஜாக்கள்டே அந்த பட்டணத்துல இருந்துட்டு இருப்ப. கதை சௌதேஷு பணக்காரால் கூப்பிட்டா சௌதேஷு அவளுடைய உபரிகைல இருப்ப. தனினாம் பணக்காராளுடைய சௌதேஷு, தனிக்கள்னா பணக்காரர், பணக்காரால் பெரிய பெரிய பங்களா வச்சுட்டு அந்த பங்களால கூப்பிட்டா அங்கேயும் போறார். கதா காலே செயலே யாரும் கூப்பிடவே அவர் பண்ண கால் போன போக்கல போயிட்டே இருக்காரு. பக்தர் ஒன்னும் அவருக்கு இது வேணும் அது வேணும் எதிர்பார்க்கல, எங்கே போயிட்டே இருந்தா எல்லாமே சிவனா பார்த்துட்டே இருக்கார். மலைக்கு போனார், மலைக்கு மேல போயிட்டார், அங்கேயே படுத்துட்டு இருக்கார். கதா செயலே கதா காலே செயலே கொச்சி தப்பிச்ச கூலேஷு சரிதாம். சில சமயத்துல இங்கே அங்கே இல்லாமல் கூலேஷு சரிதாம் நதிகளுடைய கரைகளை உட்கார்ந்துட்டு இருக்காரன். ஏன் நதிக்கரை, முன்னாலேயே சொன்ன நதியானது எல்லோருக்கும் உபயோகப்படுகிறது. அதே மாதிரி நதிக்கரையில உட்கார்ந்தா சாந்தமா இருக்கும். எப்பவுமே அப்போ வைத்தியா நாம் ஜபம் பண்ணும் பொழுதோ பகவன் நாம சொல்லும் பொழுதோ பக்கத்துல தீர்த்த பாத்திரம் வச்சிருந்து பண்ணணும். அந்த பக்கத்துல தீர்த்த பாத்திரம் இருந்தது ஏன்னால் நம்ம மனசு இங்கும் அங்கும் ஓடாது. சில பேர் மனசு ஒழிண்டே இருக்கு சார், மனசை எப்படி பிடிச்சு வைக்கிறதுன்னு கேட்க கேள்வி வைக்கிறேன். ஒண்ணும் வேண்டாம், நீங்க ஜபம் பண்ணும் பொழுதோ பகவன் நாம சொல்லும் பொழுதோ ஒரு மூணு தரம் தீர்த்தத்தை குடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை பக்கத்துல வச்சுருக்கோ அது மனசு நின்று நிற்கும். ஆனா ஆசமனம் பண்ணிட்டு ஜபம் பண்ணுங்கோ, அந்த ஆசமனம் பண்ணும் பொழுதும் அச்சுதாயனமா அனந்தாயனமா அரையனமா அப்படின்னு சொல்லிட்டு கேசவாயஸ்வகா நாராயணேஸ்வகா மாதவாயஸ்வகான்னு சொல்லி அதுக்கப்புறம் தீர்த்தத்தை மூணு தரம் குடிச்சுட்டு கண்களுக்கு தீர்த்தத்தை ஒத்திண்டு வலதுக்காக தொட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டேன்னா ஒரு விவகாரமும் வராது, மனசு அப்படியே நிக்கும். அப்பவும் மனசு நிக்கலன்னா அவ்வளவு ஓட்டி இருக்கும் மனச. அமெரிக்கால இருக்கிற பையன் சௌக்கியமா இருக்கானோ, அவன் என்ன பண்றானோ என்னமோ, கார் சம்பாதிக்கிறானா, ராத்திரி வேலையில காரை வச்சுட்டு ஓடிட்டு இருக்கானே, இங்கேயே எனக்கு ரோட கிராஸ் பண்ண தெரியாதே, நான் கைய குடிச்சுன்னு அழிச்சுட்டு போனேனே, எப்போ சின்ன வயசுல இருக்கிறத நினைக்கிறேன். இங்க இருக்கிற அம்மா அவன் அங்க ஆனந்தமா சுச்சுட்டு இருக்கான் அது வேற. ஆனா அவனை கண்டு இங்க இந்த அம்மா கவலைப்படுற, இந்த அம்மாவை பத்தி அவன் கவலைப்படல, அவன் ஏதோ கவலைப்பட்டு இருக்கான் லோகம் அப்படின்னா இருக்கு. விவகாரம் என்னடா சொன்னார், அப்படி நம்ம மனச ஓட்டி ஓட்டி இங்கேயா அங்கேயான அலைஞ்சு அலைஞ்சே வழக்க படிச்சு விட்டோம். எவ்வளவு தீர்த்தம் குடம் குடமா தீர்த்தம் சாப்பிட்டாலும் சரியா இருக்காது, வழக்கணும் அத பாக்கணும். கொஞ்ச நாள் ஜபம் பண்ணிட்டே இருந்தேன்னா மனசு தானா உபசமிக்கும். அதனால அந்த நதிக்கரையில உட்கார்ந்தோன்னு வச்சுங்களேன், அந்த நதிக்கரைக்கு ஒரு விசேஷம் இருக்கு, மனசு தனிச்சு நிற்கும். எனது மட்டும் இல்ல, யாரார் இங்க வராளோ அவளை தனிச்சு நிற்கும். கிராமாந்தரத்துக்கு போனீங்க ஏனால் நதிக்கரையில் தான் இருப்பா ரொம்ப பேர், நல்ல காத்து, மனசு நிம்மதியா இருக்கும், பகவான தியானம் பண்ணலாம், சாந்தமா இருக்கும், இன்னொருத்தர் பத்தி கெட்ட எண்ணங்கள் வராது. நடு ரோட்ல இருக்கிறதோ இல்ல எக்ஸிபிஷனுக்கு போனேன்னா மாலுக்கு போனேன்னா அது இருக்கு இது இருக்கு, அவ அப்படி வந்திருக்கா இவ இப்படி வந்திருக்கா அப்படி தோணும். நதியில பாத்தேன்னா நதி பிரவாகத்தை பார்த்துட்டே இருந்தேன்னா மனசு அங்கேயே நிக்கும், அதையே பார்த்துட்டு இருக்கேன். கங்கை கரையில உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த கங்கா மாதாவுக்கு ஹாரதி எடுக்கிற பாருங்க, அந்த சாயங்காலம் 6 மணி ஆயிடுதையானால் அந்த ஹாரதி எடுத்து அந்த கங்கா மாதாவுக்கு தீபங்கள்லாம் விட்டு புஷ்பங்கள்லாம் பூஜை பண்ணி அதை பார்த்துட்டே இருந்தேன்னா 8 மணி வரைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம். மனசுக்கு என்னடா அவ்வளவு சந்தோஷம், ஒரு நிம்மதி. அது அந்த தீர்த்தத்தினுடைய மகிமை. ஆகையால் தான் எப்படி சௌக்கியமா இருக்காரோ அதே போல மற்றவர்கள் எல்லாம் சௌக்கியத்தை, அவளுக்கெல்லாம் சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதான அந்த நதிக்கரையில வந்து அங்கே இருந்துருவா. அதனாலதான் பெரிய பெரிய மகர்ஷிகள் எல்லாம் நதிக்கரையில இருக்கா. நதிக்கரையில இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தான் அங்க இருந்தா ஜனங்கள் அங்கே வருவா. ஜனங்கள் வந்தா அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான கவலைகள் போகும். மனசுல கவலைகள் போனா அவளும் க்ஷேமமா இருப்பா. அதான் வியவாரம் என்ன? அப்படி கதாச்சித் கால் கதா காலே செயலே பட்டித பிச்ச கூலேஷு சரிதாம் கூலேஷு சரிதாம். நல்ல கரையில நதிக்கரையில இருப்பா. சரித்தன்னா தீர்த்தம் குட்டீரே தாந்தானாம். சில சமயத்துல என்ன பண்ற? தாந்தானாம் குட்டீரே மனத்தை அடக்கினவர்களுடைய ஆசிரமத்துக்கு போராளாம். எப்பவுமே பாருங்க, இந்த மனசுன்னு ஒண்ணு இருக்கே அது அந்த பக்கத்துல சுற்றுப்புறம் எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு போனேன், எல்லாம் சிரிச்சுண்டு விளையாண்டு இருக்க, சிரிச்சுண்டு ஏதோ சொக்கமாலாம் அடிச்சுட்டு இருக்க, நீங்க அங்க போனேன் அங்க அழுதுட்டு இருப்பீளோ. உங்களுக்குன்னு தெரியாமலேயே சிரிப்பு வரும். அவ சொல்றது பேசுறத பார்த்தாலும் அவள்கிட்ட இருந்தா சந்தோஷமா இருக்கிறவாளுடைய நடுவுல நாம இருந்தாலும் நம்ம மனசும் சந்தோஷத்தை பெறும். இதுதான், அதனாலதான் சொல்றது எப்பொழுதுமே உங்க சங்கம் சௌக்கியமா இருக்கணும். நீங்க எங்க இருக்கீங்களோ யாரோட சேர்றீங்களோ அவ சௌக்கியமா நல்லவாளா இருக்கணும். அவ நல்லவாளா இருந்தால் உங்க மனசும் நல்ல வழிக்கே போகும். சத்சங்கத்தே நிச்சங்கத்தும். சத்சங்கம் வேணும் மனிதனுக்கு, நல்லதோர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், நல்ல குட் கம்பெனிங்கிற பாருங்க. அந்த குட்னா என்னதுன்னு தெரியல. இப்ப இவனுக்கு பிடிச்சது குட்னு நினைச்சுட்டு இருக்கான். அப்படி இல்ல, எது நல்லவாளோ யார்கிட்ட போனோமையானால் நம்ம மனசு அசையாவதோ இங்கே இங்கேயும் அலப்பாயாதோ அப்படி இருக்கிறவாள் தான் நல்லவா. எப்பொழுதுமே பகவானையே நினைச்சுட்டு எப்பொழுதுமே நல்லதையே நினைச்சுட்டு இருக்கா பாருங்க. யாரு எது கேட்டாலும் நம்ம நம்மளால முடிஞ்ச சகாயம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கா பாருங்க. அவள் தான் நல்லவா. அவ காசு கொடுக்கணும், எல்லாருக்கும் தானம் பண்ணணும்னு வேண்டாம், எல்லோருக்கும் நன்மை என்னால முடிஞ்ச நன்மையை பண்ணிக்கொண்டே இருப்பேன் என்று கருதுகிறார்களே அவ நல்லவா. அப்படிப்பட்டவா அவ பக்கத்துல போகணுமா? அதே மாதிரியே கெட்டவாளுடைய மனசுல போனோம்னா அதே மாதிரிதான். ஒரு காட்டுல ஒரு கிளி அதுக்கு 2 முட்டை இட்டது. அந்த 2 முட்டையும் அந்த கிளி போன சமயத்துல ஆகாரத்துக்காக போன சமயத்துல அந்த 2 குஞ்சு போட்டது. குஞ்சு போட்டதுன்னு அது என்ன ஆச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு அந்த கூண்டுல இருந்து கீழே இறங்கி வந்துருது. இறங்கி வரும்பொழுது ஒரு வேடன் அதை பார்த்தான். பார்த்ததுமே அவனுக்கு அதை கொல்லணும்னு எண்ணம் தோணல. என்ன சின்ன குஞ்சு அப்ப பாருது, அதுல என்ன மாம்சம் இருக்க பாருது, அது என்ன பண்ணினா அது எடுத்துட்டு போனான். எடுத்துன்னு போயி அதுக்கு மேல ஒரு அபிமானமா ஒரு கூண்டுல வச்சு அது தான் வீட்டுக்கு திண்ணையில உட்கார வச்சுட்டு இருக்கான். இந்த கிளி என்ன பண்றது? நாளளவுக்கு அதுல ஏதோ கொடுக்கறான். ஆனா என்ன ஆச்சு? அந்த ஆகாரத்தை சாப்பிடுறது அது என்ன? அங்க இருக்கக்கூடிய அடி வெட்டு குத்து இதுதான் கத்துன்றது. அவன் வீட்டுல அப்படித்தான் பேசுறா. அதுக்கு என்ன பண்றது? வேடன்னு அவனுக்கு அதான் தெரியும். அங்க போன அந்த நாயை வெட்டினா, இங்க போயிருந்தா இந்த வெட்டினா அப்படிங்கிறான். அப்படியே பேசிட்டே இருக்கான். இந்த கிளியும் அதே கேட்டு அப்படியே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த பக்கத்துல ஒரு முனிவர் வந்தார். அவரும் பார்த்தாராம் இந்த கிளி, பாவம் அடாடாடா இதுக்கு அம்மா இல்ல, இப்படி கீழே இருக்கு, இது பறக்க முடியலையே, இது என்னமோ குச்சு குச்சுன்னு கத்துறது ஒண்ணும் தெரியல, இது இப்படியே நம்ம விட்டோம்னா அது அம்மா வரத்துக்குள்ள ஓனாயோ சென்னாயோ வந்து அதை கடிச்சு விடுத்தோம்னா கஷ்டம், பாவம் பிராணம் போயிடும். அதுக்கு தெரியல, தன்னை காப்பாத்திக்க தெரியல. அந்த சின்ன குஞ்சுக்கு தன்னை எப்படி காப்பாத்துக்கணும் தெரியல, ஓடக்கூட வரலையே, அப்பத்தானே பிறந்திருக்க, பயமே தெரியாத பிராணியா இருக்க, என்ன பண்றதுன்னு அதை எடுத்துன்னு போனார். எடுத்துன்னு போய் தன் வீட்டுக்குள்ள திண்ணையில ஒரு முதலில வச்சார். வரவாளைக்கு அவர் நல்லது சொல்லிட்டே இருக்கார். சௌக்கியமா இருக்கணும், உண்மையோட பேசணும், யாரையும் சொல்லப்படாது, யாரையும் எதிர்த்து பேசப்படாது, யார மேலுமே சினம் கொல்லப்படாது, இப்படி எல்லாம் இவர் உபதேசம் பண்ணிட்டே இருக்கார். இத கேட்டு இருக்கான் இந்த கிளி. அப்பப்ப பகவான் நாம சொல்லணும், ராமராமான்னு சொல்லணும். இந்த கிளியை அதே கேட்டு இந்த ராமராமாங்கிறது விவகாரம் என்ன எடுத்து, இந்த கிளி ஒரே அம்மாவுக்கு பிறந்ததுதான் ரெண்டும், ஆனா அது வளரக்கூடியதான சூழல் எப்படி இருக்க, அந்த கிளி வெடி வெட்டு குத்து அடி அப்படிங்கறது. இந்த கிளி ராமராமாங்கிறது உண்மையை பேசுங்கிறது காரணம் என்ன, அது எந்த வளர்ந்ததோ அந்த சந்தர்ப்பம். அதே போலயே என்ன பண்ணணும்னா, இந்த மகர்ஷிகளா இருக்கிறவ மகான்களா இருக்கிறவ அவன் நலவாளோடுதான் சேருவான், அவன் அங்கேதான் போவான். ஏன்னா மற்றது அவளுக்கு பிடிக்காது. இவர் என்ன பண்றாரா, கதாசித்து தாந்தானாம் முனிஜனவராணாமபி வசன்னு, தாந்தானாம் தாந்தர்கள், தாந்தகம்னு புலனடக்கினவர்கள், அதான் ரொம்ப முக்கியம். புலனை அடக்கணும், கண்ண காது மூக்க நாக்கு இங்கேயும் எங்கேயும் போகாம அடக்கணும். அப்படி புலனடக்கினவர்களுடைய இருப்பிடத்துல இவர் இருக்கார், போற அப்படியே போயிட்டு இருக்கார். அவருக்கு இங்க இருக்கணும்னு இந்த இடத்துல தனிச்சு நிக்கணும்னு ஒரு எண்ணமே இல்ல. ஆனா புலனடக்கினவர்கள் நல்லவர்களை காத்தா அங்கேயே நிக்கிறார். ஏண்டர் இவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், இவர்கள் மாதிரியே மற்றவர்களும் ஆகணும். அவளை கண்டா அவளுக்கு ஒரு பிரீதி. உத்தியோகத்துல பாருங்க, ஒருத்தர் பேங்க்ல இருக்க, நீ எங்க வேலை செஞ்சு பேங்க்ல என்ன, இவர் ரெண்டு பேரும் அரை மணி நேரம் பேசிட்டு இருக்க, இவருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது. ஏண்டர் நம்மளோட சமானமா இருந்தார் அவ்வளவுதான். அதே மாதிரி இவரும் புலன் அடக்கியிருக்க, புலன் அடக்குவதனால் அதிகமான சந்தோஷத்தை பெற்றிருக்க. பார்க்கணும், நம்ம அந்த வாய் பேச்சை நிறுத்தினாலே நமக்கு நிறைய எனர்ஜி வரும். என்ன பேச்சு பேசுறா சார் அந்த செல்போன்ல, அத கண்டாதான் பயமா இருக்கு. என்னத்தான் பேசுறாளோ, அத காதுல வச்சுட்டு அப்படியே பேசிட்டே இருக்க. மோட்டர் சைக்கிள் ஓட்டுறப்ப கூட காதஞ்சு அப்படியே சாஞ்சுட்டு பேசிட்டே இருக்க, கீழ் விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. அது என்ன ஆனாலும் சரி, அதை மட்டும் கீழ் விழப்படாத காதோட ஒட்டி, அதை காதோட சேர்த்து கட்டிட வேண்டியதுதானே. ஆனா என்னடா பண்றாரு, அப்படி அதை வச்சு மணிக்கணக்கா பேசுறது, அது என்னத்தான் இருக்குன்னு பேசறதுக்கு தெரியல, அதிகமாக பேச்சு. அதே விதமாக அதிகமாக இந்த சாப்பிடுறது, எந்நேரம் ஒரு பத்து ரூபாய்க்கு பட்டாணி வாங்கிட்டு கட கட்ட கட்ட கட்டா சாப்பிட்டு இருக்காங்க. வாய்க்கு அது ரெஸ்ட் இருக்க வேண்டாமா, இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கான், சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, எப்ப வேணுமோ ஒரு சமயத்துல சாப்பிடுங்க, வயர் நிறையும் சாப்பிடுங்க, எப்பவுமே சாப்பிடுறதே ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்க வேண்டாம். புலன்களுக்கு ரெஸ்ட் வேணும். என்ன சொல்றது, வைத்திய சாஸ்திரத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிடணும், மத்தியானம் ஒரு தரம் ராத்திரி ஒரு தரம், நடுவுல பசிச்சதுன்னா ஏதாவது ஒண்ணு சாப்பிடுங்க, எப்பவும் சாப்பிடுறதே தொழிலா வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி அந்யாவா சோ விமுஞ்சா அமிர்தேது, அனாவசியமான வார்த்தையை நிறுத்துங்க. எது ரொம்ப முக்கியமோ அதான் பேசணும். நம்ம ஒரு மணி நேரம் பேசறத பத்து நிமிஷத்துல பேசி முடிக்கணும்னு தவல, அது தேவல. எதை பத்தி பேசணும், பகவான் நாமாவை பத்தி பேசுறா பேசுங்க, இல்ல வேதாந்தத்தை பத்தி பேசுறா பேசுங்க, மற்றத பேச வேண்டாம். இதுதான் தாந்தி, புலனடக்கம். புலன்களை அடக்குவதற்கு தாந்தி, மனதை அடக்குவதற்கு சாந்தி. சாந்தமுலேகா சௌக்கியமுலேது, சாந்தம் இருந்தாதான், மனசை அடக்கினாத்தான் சௌக்கியம். மனசானது எங்கெங்கயோ போறது, யாரிடத்திலயோ தப்ப கண்டுபிடிக்கிறது, இன்னொருத்தர் மேல தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால என்னிடத்துல தப்பு இருக்கான்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன் அவளுக்கு ஏன் கோபம் வந்தது, என்ன இடத்துல தப்பு இருக்கோ என்னமோ, அதனாலதான் கோபம் வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி நம்ம இடத்துல தப்பு இருக்கான்னு பார்த்தேல, ஏன்னா அப்பவே தெரியும். ஆகையால் சாந்தி தாந்தி இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். அந்த தாந்தம் உள்ளவர்களுடைய குடியிரத்துக்கு போனாரா, அங்கேயே ரொம்ப நாள் இருக்கலாம். அதான் குடியிரே தாந்தானாம் முனிஜனவராணாம் அபிவசன், முனிஜனவராணாம். அவளும் எப்படி இருக்கா, மௌனமா இருக்க, மௌனமா இருக்க பழகி பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பேசறதில்லை, டெலிபோன் வந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு மணி நேரம் பேசல, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நடுவுல ஒரு பேசி விட்டோமா அரை மணி நேரம் அனுப்புறோம், கவலையப்படாதீங்க, அடுத்த வாரம் பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழகின்றோமே ஆனால் போறோம்னு, அப்பவே உங்களுக்கு தெரியும் மனசுல எவ்வளவு சாந்தி வந்திருக்கு. யாரு என்ன பேசினாலும் ஒரு மணி நேரம் பேசறது இல்ல, ஒருத்தர் சொன்னார் நான் தூங்குறப்ப பேசறேன் சார், அது இல்ல, முடிச்சுட்டே இருக்கணும், பேசக்கூடியதான சந்தர்ப்பம் வரணும், நாலு பேர் நடுவுல இருக்கணும், அப்ப பேசப்படாது. பேசுறதுன்னு வேற யாருமே இல்ல, நான் ஒத்தம் தான் இருக்கேன், அப்ப பேசுறது யாரோட பேசுறேன் அதனால பேசுறேன், அப்படி இல்ல. ஆனா அப்படியும் நீங்க இருந்தா கூட நடுவுல அப்பா அம்மா அது பாக்கணும், பேசாம இருக்கணும்னு எப்ப ஒரு சங்கல்பம் உங்களுக்கு வருதோ அப்ப தானா பேச்சு வரும், அதை அடக்கிறதான் விசேஷம். அதே போல ஜாஸ்தி நம்ம உபயோகப்படுத்துறது வாக்கொன்னு கண்ணொன்னு, கண்களை எப்பவுமே உபயோகப்படுத்திட்டே இருக்கோம். காலம்பரை எப்பாவது கண்ணை மூடி நீடா, தூக்கத்துல தான் கண்ணை மூடுறாள், வேதாந்த கிளாஸுக்கு வந்தா கண்ணை மூடிடுறாள், என்னென்ன எதிர பாக்கிறது கட்டமா இருக்கும் நமக்கு தெரியும். ஆனா மீதி இடத்துலாம் கண்ணை பார்த்துட்டே இருக்கும், எப்ப பாக்கணுமோ அப்ப மூடிடுறோம். கோவிலுக்கு போனேள் பகவான் கற்பூர ஆரத்தி பண்ணிட்டு இருக்க, டக்குன்னு கண்ணை மூடி விட்டான், பார்க்க முடியாத வர. இது வரைக்கும் கண்ணை திறந்துருக்கியா, கண்ணை கற்பூர ஆரத்தி ஏன் மட்டிருக்கார், அவரை பார்த்து அந்த உருவத்தை மனசுல தியானம் பண்ணுங்கிறதுக்காக தானே பகவான் கிட்ட கற்பூரத்தை காட்டுறாரு, வெளிச்சத்தை காட்டுறாரு. கருவறையில இருட்டா இருக்கப்பா நான் வெளிச்சத்தை காட்டுறேன், பகவான பாருங்க பார்த்து இதயத்துல பதிச்சு வச்சுங்கன்னு சொல்றதுக்காக அவர் கற்பூரத்தை ஏற்றினா, கிட்ட கொண்டு வரப்ப இழுத்து கண்ணை மூடிவிட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் காதல் ரெண்டு கண்ணத்திலையும் போட்டுக்கிறான், அப்புறம் வாத்தியார் எதிர்க்க வந்தப்பறம் கண்ணை திறக்கிறான், ஆகவே உள்ளது பாருங்க அப்படின்னு ஆயிடுச்சு. தெரியல ஜனங்களுக்கு எப்ப திறக்கணும் எப்ப மூடணும் தெரியல. சோ ரெண்டு புலன்கள் நம்ம அதிகமா உபயோகப்படுத்தணும், கண்ணொன்னு வாய் ஒண்ணு, இந்த ரெண்டையும் கட்டுப்படுத்தணும். அப்படி கட்டுப்படுத்த வேண்டிய மகான்களுடைய ஒரு சமீபத்துக்கு போறாராம். கதா தெட்குட்டீரே தான்தானாம் முனிஜனவராணாம் முனின் நவ்யாமோகம் பஜதி குரு தீட்சாட்சதமா. இப்படி இருந்த போதுதான் அவன் ஒரு தவலையும் படாம இருக்கானே, காரணம் என்ன, குரு தீட்சாட்சதமா, அந்த ஆசானுடைய ஒரு தீட்ச ஒரு பார்வை. ஆஸ்தே தீட்சிக்க தரணம் நிரவதி ஆஸ்தே தீட்சனே கருணா, அவர் கண்ணால நம்மள ஒரு தரம் பார்த்தா போறோம், சௌக்கியமா இருப்போம். ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா போறோம், அந்த வார்த்தையே வச்சுட்டு முன்னுக்கு வந்துடலாம். அப்படி விசேஷமாக முனிர்னவ்யாமோகம் பஜதி, எப்பவும் ஒரு கவலியம் படுறதுல குரு தீட்சாட்சதமா, குருவனுடைய உயர்ந்ததான் ஒரு தீட்சைய அடைஞ்சு அப்படியே அவருடைய உள்ளிருட்டு போயிடுது. வெளியில இருட்டு இல்லாம லைட்டு போட்டுக்கலாம், ஆனா உள்ளூர இருட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இருட்டு எப்படி போகும், குருவனுடைய பார்வையினாலதான் போகும், அவருடைய வாக்குனாலதான் போகும், அவரிடத்திலிருந்து வேதாந்தத்தை கேட்க கேட்க உள்ள இருக்கிற இருட்டெல்லாம் போய் ஆனந்தமான ஒரு நிலை அடைவோம். அப்படிப்பட்டதான ஒரு விசேஷமான ஒரு ஸ்வரூபம் கதாச்சித் பிராசாதே. சில சமயத்துல ராஜாவுடைய அரண்மனையிலயோ கதாச்சித் சௌதேஷு தனினாம் கொச்சிதபி, சில சமயத்துல தனினாம் சௌதேஷு பணக்காரர்களுடைய பவனங்களில், கதா காலே சைலே, சில சமயத்துல மல உச்சியிலயோ கொச்சிதபி சூலேஷு சரிதாம், சில சமயத்துல நதி கரைகள்லயோ குட்டீரே தாந்தானாம் முனிஜன வராணாம் அபிவதன்னு, தாந்தானாம் புலனடக்கின முனிஜன வராணாம் முனிகளுடைய உயர்ந்ததான முனிவர்களுடைய வீட்டிலயோ குட்டீரங்கள்லயோ வசன்னு வசித்துக் கொண்டு முனிவ்யாமோகம் பஜதி. இந்த முனியா இருக்கிறவர் எப்பவுமே கவலைப்படுறதில்ல, மோகத்தை அடையறதில்ல. காரணம் என்ன, குரு தீட்சா முனிர்னவ்யாமோகம் பஜதி குரு தீட்சாட்சதமா. அப்படின்னு அந்த ஜீவன் முக்தனா இருக்கிறவன் யாரோட இருந்துட்டு இருக்கானோ அவரோட அப்படியே பழகி அவளுக்கு இருக்கக்கூடியதான துன்பங்களை நீக்கி அவளுடைய இதயத்துல பக்தி பாவத்தை நாட்டி அவளையும் முன்னுக்கு கொண்டு வரக்கூடியதான உயர்ந்ததான நிலையில இருக்கார் ஜீவன் முக்தன். அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றது, இந்த அடுத்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.